சங்கீதம் 136 முதலாவது வசனம். சங்கீதம் 136 முதலாவது வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபிப்போம். சர்வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள தேவனே, நீர் நல்லவர் என்பதையும் நீர் கிருபையுள்ளவர் என்பதையும் நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து உங்களுடைய கிருபையிலே தங்கி அந்த கிருபையை நம்பி நாங்கள் வாழுவதற்கு ஏற்ற வகையிலே இந்த வார்த்தைகளை, இந்த சிந்தனைகளை ஒவ்வொன்றையும் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் வளமையாக எங்களுடைய ஹைடல்பர்க் கேட்டகரிசம் என்கின்ற இந்த கேள்வியுடைகளை நாங்கள் சிந்தித்து வருகின்றோம். வளமையாக அதன் அடிப்படையில் இன்று நாங்கள் 11வது கேள்வி, தேவன் இரக்கம் உள்ளவராக இல்லையா? எப்படி என்று சொன்னால், கீழ்ப்படியாமையையும் பின்வாங்கி போதலையும் தேவன் தண்டியாமல் விடமாட்டாரோ என்ற கேள்வி, அதற்கு பதில் என்ன சொல்லுகின்றது? இங்கு கீழ்ப்படியாமையையும் பின்வாங்கி போகின்றதையும் தேவன் நிச்சயமாக தண்டிப்பார். அப்ப தேவன் எங்களுடைய கீழ்ப்படியாமையையும் எங்களுடைய பின்வாங்கி போதலையும் அவர் புரியாமல் எங்களை தண்டிக்கின்றாரே, ஆகவே அவர் இரக்கம் இல்லாதவரா? ஆகவே இரக்கம் உள்ளவர் என்று சொன்னால் எங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டுமே, ஆனால் இவர் தண்டிக்கின்றபடியாலே இவரிடத்திலே இரக்கம் இல்லையா என்கின்ற கேள்வி இந்த 11வது கேள்வியாக அமைகின்றது. அதாவது இங்கு தேவன் அவர் இரக்கம் இல்லாதவராக எங்களை தண்டிக்கின்றார், ஆகவே தண்டிக்கின்றபடியாலே அவரிடத்திலே இரக்கம் இல்லையா என்பதுதான் அதனுடைய கேள்வி. ஆனால் வேதம் சொல்லுகின்ற மறுமொழி என்னவென்றால், தேவன் இரக்கம் உள்ளவர், அதுபோல அவர் நீதி உள்ளவராகவும் இருக்கின்றார். தேவன் இரக்கம் உள்ள அதே வேளையிலே அவர் நீதி உள்ளவராகவும் இருக்கின்றார். பாவத்தை தேவன் தண்டிப்பார் என்கின்ற காரியம், அதனுடைய அர்த்தம் அவர் இரக்கம் இல்லாதவர் என்பது அதனுடைய பொருள் அல்ல. தேவன் தண்டிப்பார் என்கின்ற அதனுடைய அந்த அர்த்தம், அந்த செய்தியினுடைய அர்த்தம், தேவனிடத்தில் இரக்கம் இல்லை என்பது அதனுடைய பொருள் அல்ல. அவை இரக்கம் என்ற உடனே நாங்கள் நினைக்கின்ற காரியம், சிறியவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரையும், சில வேளைகளிலே அம்மா பிள்ளைகளுக்கு தண்டித்தால் அங்கு அம்மாவை ஒரு வில்லியாகவும், அல்லது அப்பா பிள்ளைகளுக்கு ஒரு கண்டனத்தை கொண்டு வந்தால் அப்பாவை ஒரு வில்லன் மாதிரியாகவும் பார்க்கின்றது எங்களுடைய சமுதாயம். பிள்ளைகள் கூட என்னத்தை விரும்புகிறார்கள் என்று சொன்னால், இங்கே பிழை விடுகின்ற வேளையிலே என்னுடைய அம்மா என்னை அரவணைத்தால் என்னுடைய அம்மா அன்பு கூர்ந்து அன்பு அல்லது இரக்கம் உள்ளவர், அல்லது ஒரு எங்களுடைய பிள்ளை ஒன்று பிழை விடுகின்ற வேளையிலே என்னுடைய அப்பா வந்து என்னை காப்பாற்றி மற்றவர்கள் மேலே பழியை போட்டு என்னுடைய பிள்ளை நீதிபதி என்று நீதிமான் என்று கூறுகின்ற பெற்றார்கள் பிள்ளைகள் நிற்கின்ற காரியம் அவர்கள் இரக்கம் உள்ளவர்கள் என்பதை. சில வேளைகளிலே வீடுகளிலே அம்மாவும் அப்பாவும் ஒரு கண்டனத்துக்குரியவர்களாக பிள்ளை வளர்க்கின்ற வேளையிலே அங்கிருக்கின்ற பேரர்கள் அம்மம்மா அல்லது அப்பப்பா என்கின்றவர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய செட்டைக்குள்ளே அடிவுலாமல் அவர்களை மறைத்து அவர்களை காப்பாற்றி கொள்ளுகின்ற வேளையிலே பிள்ளைகள் நிற்கின்ற காரியம் என்னவென்றால், என்னுடைய அம்மா என்னுடைய அப்பாவிலும் பார்க்க என்னுடைய அம்மம்மாவும் என்னுடைய பேரனும் பேத்தியும் அவர்கள் இரக்கம் உள்ளவர்களாகவே இன்று பிள்ளைகள் பார்க்கின்றார்கள். அவை இன்று எந்த ஒரு சந்தர்ப்பத்தை பொறுத்த வகையிலும் நாங்கள் இரக்கம் என்று நினைக்கின்ற காரியம் என்னவென்றால், எங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் மூடி மறைத்து நாங்கள் அவர்களுக்காக பருந்து பேசுகின்ற ஒரு நிகழ்வையே இன்று இரக்கமாக உலகம் சித்தரிக்கின்றது. ஆனால் இந்த வேதம் இரக்கத்தை குறித்து அப்படியாக பார்க்கவில்லை. அவை இங்கு வேதம் இரக்கத்தை குறித்து அப்படியாக பார்க்கிறது என்பதையே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஆவே, இரக்கம் என்பது ஒரு பிழையை மூடுகின்ற ஒரு செயல் மட்டுமல்ல, மாறாக அது தேவனுடைய தண்டனை அதிலே இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றதும் இந்த இரக்கத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கின்றது. அவை இந்த பாவத்திலே இருக்கின்ற ஒரு மகனுக்கும் ஒரு மகளுக்கும் இங்கு தேவனுடைய சுற்றையும் தேவனுடைய தண்டனையும் அது ஒரு கசப்பை இருதயத்திலே கொடுக்கின்றதாக இருக்கின்றது. கவனமாக கேளுங்கள், இங்கு பாவத்திலே தொடர்ச்சியாக மூழ்கி இருக்கின்ற ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ தேவனுடைய சுற்றை ஒரு கசப்பானதொன்றாகவே இருக்கின்றது. ஆனால் பாவத்திலிருந்து மீண்டவனுக்கு, பாவத்திலிருந்து மீண்டவனுக்கு தேவனுடைய சுற்றையானது ஒரு இனிமையை கொடுக்கின்றதாக இருக்கும். இதுதான் அருமையானவர்களே இந்த கேள்விக்குரிய பதில். அவை இந்த 36வது சங்கீத முதலாம் வசனம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், God is good, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவை நாங்கள் தேவனுடைய இரக்கத்தை பற்றி நாங்கள் பார்க்கின்ற வேளையில் அருமையானவர்களே, அவருடைய இரக்கத்தை நாங்கள் இரக்கமாக மட்டும் பார்ப்பதனால் அவருடைய பூரண அந்த இரக்கத்தை என்னாலே உங்களாலே புரிந்து கொள்ள முடியாது. அவை இந்த தேவன் இரக்கம் உள்ளவர் என்கின்ற இந்த செய்தி அவருடைய குணாதிசயங்களை அது உள்ளடக்கினதாக இருக்கின்றது. அவை அவருடைய ஒரு குணாதிசயம் அநேக குணாதிசயங்களை அது உள்ளடக்கினதாக இருக்கின்றது. அந்த வகையிலே தேவன் இரக்கம் உள்ளவர் என்கின்ற இந்த குணாதிசயம், அவருடைய குணாதிசயம் இரக்கம் உள்ளவர். ஆனால் இந்த குணாதிசயத்திற்குள்ளாக மூன்று சிறு குணாதிசயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த குணாதிசயங்களை நாங்கள் பார்ப்பதின் ஊடாக தேவனுடைய அந்த இரக்கத்தை நானும் நீங்களும் உணர்கின்றவர்களாக இருக்கின்றோம். முதலாவது, இந்த தேவனுடைய இரக்கத்திற்குள்ளாக, ஆங்கிலத்திலே மெர்சி என்று சொல்லுவார்கள், அது கிருபை அல்ல, கிரேஸ் அல்ல, இது மெர்சி என்கின்றது அவருடைய இரக்கம். அவே தேவன் உடைய இரக்கத்திற்குள்ளாக முதலாவது இருக்கின்ற காரியம் என்னவென்றால், தேவன் தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக அவர் அன்புள்ள தேவனாக அவர் செயற்பட்டு வருகின்றார். அவே தேவன் அன்புள்ளவராக அவர் செயற்படுகின்ற ஒரு செயற்பாடு என்னத்தை காட்டுகிறது என்று சொன்னால், அவர் தம்முடைய ஜனத்தின் மேலும் அவர் தன்னுடைய படைப்புகளின் மீதும் அவர் வைத்திருக்கின்ற அந்த இரக்கத்தை அவருடைய இந்த அன்பு என்கின்ற குணாதிசயமானது கற்றுத்தருகின்றதாக இருக்கின்றது. அது எப்படி என்றால் அருமையானவர்களே, இங்கே ஒரு கொவ்வளவு கொடூரமான பாவத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவனுக்கு தேவன் நல்லவராக இருப்பதும் அவரின் ஒரு இரக்கத்தை காட்டுகிறதும் தேவனுடைய இந்த கிருபையை காட்டுகின்றதாக இருக்கின்றது. அவை இங்கே நாங்கள் எவ்வளவு ஒரு கொடூரமானவர்களாக, எவ்வளவு தேவனுக்கு விரோதமானவர்களாக, எங்களுடைய சிந்தனைகளிலும் செயற்பாடுகளிலும் சுயநலங்களும் எரிச்சல்களும் பொறாமைகளும் உள்ள எங்களுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்விலே நாங்கள் அநேக துன்பங்களையும் பசிகளையும் பட்டினிகளையும் நாங்கள் அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவர் மீதும் தேவன் என்ன செய்கிறார், அவர் நல்லவராக இருந்து அவர் நாங்கள் செய்கின்ற தண்டனைகள், நாங்கள் செய்கின்ற தப்பிதங்களுக்கு தக்கதாய் அவர் நமக்கு சரிக்கட்டாமல் இருக்கின்ற ஒரு குணாதிசயம் அவருடைய இரக்கத்தை அது காட்டுகின்றதாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள், நானும் நீங்களும் செய்கின்ற காரியங்களுக்கு தக்கதாக தேவன் அதற்குரிய விளைவை அப்பப்பவே தருவார் என்றால், நானும் நீங்களும் அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பதாகவோ அல்லது அவருடைய சிறிய சிறிய ஊழியங்களை செய்கிறதற்கோ தேவன் ஒருபொழுதும் எங்களை விடுகின்றவர் மட்டுமல்ல, எங்களை நாலு பேர் மதிக்கத்தக்க வகையில் நாங்கள் ரோட்டாலே போகிறதற்கு வருவதற்கு கூட நாங்கள் திராணி அற்றவர்களாக இருக்கின்ற நிலைமையை நாங்கள் யோசித்து பார்க்கின்ற வேளையிலே அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது என்பதை நான் நீங்கள் உணர்கின்றவர்களாக இருப்போம். ஆகவே இங்கு தேவன் எங்களுடைய கீழ்ப்படியாமையை தண்டிக்கின்ற வேளையிலே அவர் இரக்கம் இல்லையோ என்று நாங்கள் அறிகின்றதிலும் பார்க்க, தேவன் இந்த சிக்ஷைகளை அனுப்புகின்ற வேளையிலே அவர் எவ்வளவுக்கு எனக்கு தர வேண்டியதை அவர் குறைத்து இருக்கின்றபடியாலே அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்பதை நாங்கள் அவருடைய அன்பின் நிமித்தமாய் அதை அறிந்து கொள்ளுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அருமையானவருடைய இரக்கத்திலே அவருடைய அன்பை நாங்கள் எப்படியாக காணுகிறோம் என்று சொன்னால், நாங்கள் எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களாகி நாங்கள் நரகத்திற்கு தகுதியானவர்களாக இருக்கின்ற எங்கள் மீது அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் அவர் மலையை வரப்பண்ணினவர் மட்டுமல்ல, இந்த கெட்டு போகின்ற இந்த ஜனமானது நித்தியத்திற்கும் கெட்டு போகாமல் இருக்க தன்னுடைய ஒரே பேரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அவர் அனுப்பினதினாலே அவருடைய அன்பின் ஊடாக நாங்கள் அவருடைய இரக்கத்தை காணுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினது மட்டுமல்ல, அவர் சுவிசேஷங்கள் மூலமாய் அவர் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்றதன் மூலமாய் எல்லாரும் அவருடைய இந்த இரக்கத்தை ருசி பார்ப்பதற்காக அவர் விட்ட இந்த அழைப்பு எங்களுக்கு என்னத்தை காட்டுகிறது என்றால், அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்பதை காட்டுகின்றதாக இருக்கிறது. தனக்கு விரோதமாய் எத்தனையோ வேதனை எத்தனையோ காரியங்களை செய்தோம், அவருக்கு விரோதமாய் அநேக காரியங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம், அவருக்கு வேதனையை உண்டாக்குகின்ற வகையில் எத்தனை தரம் அவரை நாங்கள் குத்தினோம், ஆனாலும் அவர் எங்கள் மீது கோபம் கொண்டவராக அல்லாமல் அவர் எங்களை தன்னிடத்திலே வரும்படியாக, நீங்கள் என்னை குத்தினீர்களே, நீங்கள் என்னை அவமானப்படுத்தினீர்களே, நீங்கள் என்னை அவதூறாக பேசினீர்களே, நீங்கள் என்னுடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படியாமல் இருந்தீர்களே, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க கற்றுக் கொடுத்தும் நீங்கள் அதை கீழ்ப்படியாமல் இருந்தீர்களே, ஆனாலும் நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னத்தை காட்டுகிறார் என்றால், அவர் தன்னுடைய இரக்கத்தை, இந்த ஜனங்கள் கெட்டு போகக்கூடாது என்கின்ற அந்த இரக்கத்தை தன்னுடைய அன்பினூடாக தேவன் காட்டினவராகவே அவர் இருந்தார். அது மட்டுமல்ல அருமையானவர்களே, இங்கு விசுவாசிகளாக பின்வாங்கி போனவர்கள், இங்கு முதலாவது கேள்வி என்னவென்றால், தேவன் தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலும் பின்வாங்கி போனவர்களையும் தண்டியாமல் விடாரோ? நிச்சயமாக தண்டிப்பார். ஆனாலும் தேவன் அந்த இரக்கம் இல்லாதவராக அப்படி செய்கிறாரா? இல்லவே இல்லை, அவர் இரக்கத்தோட செய்கின்றார். எப்படியாக பின்வாங்கி போனவர் மீது தேவன் இரக்கம் செலுத்துகிறார் என்றால், அவர் வேத ஆலோசனைகளை, பிரசங்கங்களை, கிருபையினுடைய சாதனங்களை அவர் அவர்களுக்கு முன்வைத்து அவர்கள் அதிலிருந்து மனம் திரும்பும்படியான போதனைகளை கொடுத்து தேவன் தன்னுடைய இரக்கத்தை இந்த பின்வாங்கினவர்கள் மீது தேவன் காட்டினவராக இருக்கின்றார். ஆகவே அருமையானவர்களே, இந்த தேவனுடைய இரக்கமானது அதற்குள்ளாக அன்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆகவே தேவன் இரக்கம் உள்ளவராகவே எப்பொழுதும் செயற்பட்டு வருகின்றவர் என்பதையும் நாங்கள் வேதமானது எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. விசேஷமாய் தேவன் தன்னுடைய மெய்யான பிள்ளைகளை அவர் எப்பொழுதும் தன்னுடைய அன்பிற்குள்ளாக அவர் சுட்சித்து வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். சங்கீதம் 136:15 வசனம், பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவை என்னை பற்றி பேசுகின்றது? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கு பாத யாத்திரையாக இந்த கானான் தேசத்துக்கு போகின்ற வேளையிலே எதிரிகள் வந்து அவர்களை சூழ்ந்து அவர்களை கொல்லுவதற்கு முற்பட்ட வேளையிலே தேவன் இந்த செங்கடலை இரண்டாக பிரித்து அவர்களை அந்த உலர்ந்த தரையிலே நடக்க பண்ணி அவர்களை அவர் அங்கே காத்தவராகவும் இந்த எகிப்தியரை தேவன் அழித்தவராகவும் இருக்கின்றபடியால் இந்த சங்கீதக்காரன் பாடுகின்றான். இங்கு தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையானவர்களே, அவர் விசேஷித்த வகையிலே தன்னுடைய பிள்ளைகளை அவர் பாதுகாத்து வழிநடத்துகின்றார் என்பது அவருடைய கிருபையின், அவருடைய இரக்கத்தின் ஒரு அம்சமாக இருக்கின்றது. அவர் தேவன் இரக்கம் உள்ளவர் என்பதற்காக அவர் ஒரு கோமாளி இல்லை. அவை தேவன் இரக்கம் உள்ளவர், தேவன் இரக்கம் உள்ளவர். அவை நாங்கள் என்னத்தை செய்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் தேவனங்களை மன்னிப்பார். தேவன் ஒருபொழுதும் இங்கு தண்டிக்கின்றவர் அல்ல, நரகம் என்கிறது ஒன்று அல்ல, இங்கு தண்டனை என்பது ஒன்று அல்ல. அவர் இரக்கம் உள்ளவர், எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளை அங்கு அவர் எப்பொழுதும் பாதுகாக்கின்றவராகவே இருக்கின்றார் என்பதை இங்கு அநேகர் பிழையாக விளங்கி வைத்திருக்கின்றார்கள். ஆக இங்கே அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், அவரிடத்தில் எவ்வளத்திற்கு இரக்கம் இருக்கின்றதோ அவ்வளத்திற்கு அவரிடத்திலே நீதியும் இருக்கின்றது. ஆக இங்கே தேவன் அவருடைய இரக்கத்திலே நாங்கள் அன்பென்கின்ற ஒரு பகுதியை பார்த்தோம். ஆக இந்த அன்பென்கின்ற பகுதியோடு மட்டும் அவருடைய இரக்கமானது நின்று விடுகின்றது ஒன்று அல்ல, அது மாறாக இரண்டாவதாக அவர் நீதி உள்ளவர் ஆக தேவனானபடியாலே அவர் இந்த பாவிகளை தண்டிக்காமல் அவராலே விட முடியாது, இயலாது, அவரால் இயலாது. அவை இங்கு நீதியுள்ள தேவன் என்ன செய்ய வேண்டும், இந்த பாவத்தையும் இந்த பாவத்தை செய்கின்றவர்களுக்கும் அவர் தண்டனையை நிச்சயமாக கொடுக்கவே வேண்டும். ஆவே தேவன் இந்த பாவம் செய்கின்றவர்களுக்கு அவர் தண்டனை அவர் கொடுக்காவிட்டால் அவர் அநீதி உள்ள தேவனாக வந்து விடுவார். ஆனால் பொதுவாக மனிதர்களாகிய நாங்கள் தான் என்ன செய்கிறோம், நாங்கள் நீதியை நடப்பிக்காமல் நாங்கள் பக்க சார்பாக இருந்து ஒருவர் மேல் ஒருவர் இரக்கம் செலுத்தி அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய பலவீனங்களையும் மூடி நாங்கள் அநீதி உள்ளவர்களாக, பக்க சார்பு உள்ளவர்களாக, இரக்கம் செய்கின்றவர்களாக இருக்கின்றோம் இந்த மனிதர்கள். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவன் அவர் எவ்வளத்திற்கு இரக்கம் உள்ளவராக இருக்கின்றாரோ அவர் அவ்வளத்திற்கு அவர் நீதி உள்ளவராக அவர் இருக்கின்றார். அவர் வேதம் சொல்லுகின்ற அருமையானவர்களே, அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். ஆகவே இங்கே தேவன் அன்புள்ளவராக இருக்கின்றவர் மட்டுமல்ல, அவர் மெய்யாகவே நீதி உள்ள தேவனுமாக இருக்கின்றார். அவை இங்கே பாவத்தை தேவன் தண்டிப்பார் என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியும், வேதம் கூறுகின்ற உண்மை. அவை தேவன் பாவத்தை தண்டியாமல் ஒரு பொழுதும் விடமாட்டார் என்று ஆணித்தரமாக வேதம் சொல்லுகின்றது. நீங்கள் ஆதாமினுடைய வாழ்விலே பார்த்தாலும் சரி, தேவனுக்கு பிரியமான தாசனாகிய தாவீதினுடைய வாழ்விலே பார்த்தாலும் சரி, தேவன் நீதி உள்ளவராய் பாவத்தை தண்டிக்கின்றவராகவே இருக்கின்றார். ஆகவே ஒரு மனுஷன் பாவத்தை செய்கின்ற வேளையிலே நாங்கள் அவனிடத்திலே இருந்து பாவத்தை பிரிம்பாக எடுத்து அந்த பாவத்தை தண்டிக்க முடியாது. ஒரு உதாரணமாக, ஒரு மனுஷனுடைய தலையிலே பேன் இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு மாதிரி தேடி பார்த்து அந்த பேனை வெளியால் எடுத்து வச்சு அதை குத்தி சாப்பிட்டு விடலாம். ஆனால் ஒரு மனுஷனிலே இருக்கின்ற இந்த பாவத்தை நாங்கள் வெளியால் எடுத்து வைத்து அதை தண்டிக்க முடியாது. ஏனென்றால் இந்த மனிதன் பாவத்தை செய்கின்ற வேளையிலே அவன் பாவமும் அவன் ஒன்றாக இருக்கின்றபடியால் அதை பிரிக்க முடியாது. ஆகவே அந்த பாவத்திற்குரிய தண்டனையை தேவன் அந்த மனுஷனிடத்திலே கேட்கின்றவராக இருக்கின்றார். ஆகவே அருமையாளர்களே, இந்த நீதி தேவனுடைய இரக்கத்தை அது காட்டுகின்றதாக இருக்கின்றது. அவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த பூமிக்கு ஒருமனை அனுப்பினவர் மட்டுமல்ல, அவர் தேவனானவர் இந்த பூமியிலே மனுஷர்கள் செய்கின்ற சகல பாவத்தையும் அவர் எவ்வளவோ கோபத்தை கொண்டிருந்தபடியாலே வேதம் சொல்லுகின்றது. இங்கு இந்த மனிதர்களாகிய நாங்கள் ரட்சிப்பிற்கு முன்பதாக தேவ கோபத்தினுடைய பிள்ளைகளாக இருந்தோம், தேவனுடைய தண்டனைக்கு தகுதியானவர்களாக இருந்தோம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய ஜனங்களுடைய சகல பாவங்களையும் அவர் மேலே போட்டு அவரை ஆண்டவராகிய தேவன் தண்டித்து அவரை சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவரை கொலை செய்து அவரின் மீது தன்னுடைய சகல கோபத்தையும் அவர் தீர்த்த அந்த உன்னதமான செய்கை அருமையானவரே அவருடைய இரக்கத்தை காட்டுகிறார். பாருங்கள், அவருடைய இரக்கம் இருக்கின்றது, அதே வேளையிலே அவரிடத்திலே நீதியும் இருக்கின்றது. அவர் தேவன் நீதியிலே சற்று குறைந்தவராய் இந்த இரக்கத்தை செய்யவில்லை. அவர் அது சரியான வகையிலே தன்னுடைய மகனை அந்த கோபத்திற்கு நிவாரணமான பலியாக அவர் அங்கு ஒப்பு கொடுத்து அந்த நீதியான தண்டனையை அவருடைய மகனாகிய கிறிஸ்து மேலே அவர் செய்தார். ஆகவே இந்த ஆண்டவராகிய தேவன் அவருடைய இரக்கத்தை நாங்கள் சிலுவையிலே காண்கின்றோம். அவருடைய இரக்கத்தை எங்களுடைய சாதாரண வாழ்விலே காணுகின்றோம். மழை வருகின்றது, வெயில் வருகின்றது, உணவு கிடைக்கின்றது, எங்களுடைய போக்குகள் வரத்திலே எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது. எங்களுடைய நடைமுறை வாழ்விலே நாங்கள் அவருடைய இரக்கத்தை காணுகின்றோம். பின்பதாக எங்களுடைய உள்ளான வாழ்விலே தேவன் அந்த நீதியை, நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே ஆண்டவராகிய கிறிஸ்துவை அவர் தண்டித்து அந்த கோபமானது என் மேலே விழாமல் அது கிறிஸ்துவின் மேலே விழப்பண்ணி அவர் என்மேல் விழ இருந்த தண்டனையை கிறிஸ்துவின் மேலே விழப்பண்ணி நீதியை செய்த தேவன் என்பதை நாங்கள் நினைக்கின்ற வேளையிலே, அவர் எங்களை சிட்சிக்கின்ற வேளையிலே, தேவன் நீதி இல்லாதவரோ என்று கேட்பதற்கு எங்களுக்கு வாய் வர மாட்டார். அவை யாருக்கு இந்த வாய் வரும் என்றால், அவர் என்னை ரட்சித்தார், எவ்வளவுக்கு கொடூரமான என்னுடைய சகல பாவங்களையும் அவர் கிறிஸ்துவின் மேலே போட்டு என்னை அவர் அந்த கொடூரமான தண்டனைக்கு அவர் விலக்கினார் என்பதை நாங்கள் நினைக்கின்ற வேளையில், அருமையானவர்களே, இந்த பூமியிலே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனுடைய சிட்சிப்பானது எங்களுக்கு ஒரு சிறியதானதொன்றாகவே அது எங்களுக்கு தெரியும். அவை இந்த தேவனுடைய சிட்சிப்பானது எங்களுக்கு ஒரு பெரியதாக தெரிகிறது என்று சொன்னால், தேவன் கிறிஸ்து சிலுவையிலே செய்த அந்த நீதியான பலி எங்களுக்கு சிறிதாக தெரிகிறது என்பதே அதனுடைய அர்த்தம். ஆகவே ஆண்டவராகிய தேவனுடைய அந்த உன்னதமான அந்த இரக்கமானது அவருடைய சிலுவையிலே அது நாங்கள் காணுகின்றவர்களாக, அந்த சிலுவையிலே அந்த இரக்கத்தை நாங்கள் கண்டுகொள்ளுகின்றவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆண்டவராகிய தேவன் என்னுடைய உங்களுடைய பாவங்களை அந்த சிலுவையிலே அவர் தண்டிக்கவில்லை என்றால் நானும் நீங்களும் நரகத்திலே அதற்குரிய விலையை நாங்கள் கொடுக்க வேண்டி வரும். ஆகவே தேவன் இரக்கம் உள்ளவராய், எங்கள் மீது அன்புள்ளவராய், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே போகின்ற வேளையிலே நீங்கள் இந்த இரக்கத்தை பெறுவீர்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லியும் நாங்கள் கேட்காதவர்களாக, கிறிஸ்துவின் மேலே எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்து நாங்கள் மனம் திரும்பாதவர்களாக வாழுகின்ற வேளையிலே தேவன் எங்களுக்கு நரகத்தை தருகின்றது அவர் நீதி அற்றவராக தருகின்றாரா, நீதி உள்ளவராக தருகின்றாரா, இரக்கம் உள்ளவராக அந்த நரகத்தை தருகின்றாரா, இரக்கம் இல்லாதவராக நரகத்தை தருகின்றாரா? அவர் இரக்கம் உள்ளவராய் பல தடவைகள் எங்களை தன்னிடத்திலே வரும்படியாகவும் தன்னிடத்திலே மனம் திரும்பும்படியாகவும் தன்னிடத்திலே வந்து சகல காரியங்களையும் ஒப்புரவாகும்படி அவர் சொல்ல சொல்ல நாங்கள் கேட்காமல் இருந்துவிட்டு தேவன் இரக்கமற்றவராய் நரகத்திற்கு அனுப்புகிறார் என்று சொல்லுகிறது. அது எந்த விதத்திலும் அது நியாயமே இல்லை. மூன்றாவதாகவும் இறுதியாகவும், தேவன் இரக்கம் உள்ள தேவன், அதே வேளையிலே அவர் நீதியுள்ள தேவன். அவர் ரெண்டையும் சரியாக அவர் செய்கின்ற வேளையிலேதான் அவர் உன்னதமான பரிசுத்த தேவன் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவை தேவனுடைய இரக்கமானது அருமையாளர்கள் நாங்கள் இன்னொரு அவருடைய குணாசியத்திலே காணலாம். அவருடைய பரிசுத்தமான ஒரு பிழையற்ற ஒரு பூரண துவத்தை நாங்கள் தேவனிடத்திலே காண்கின்றவர்களாயிருக்கும். எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் சில வேளைகளிலே பாடசாலையிலே சரி அல்லது வீட்டிலே சரி சில தண்டனைகளை வீட்டிலே பிள்ளைகளுக்கு பெற்றார்கள் கொடுக்கின்றது வழமை. அப்ப ரெண்டு பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று நடக்கின்றது. இந்த பிள்ளைகள் தங்களுடைய காரியங்களை முன்வைக்கின்றார்கள். இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தகப்பன் என்ன செய்கிறார், இங்கே நீதியை சரிக்கட்டாமல் பக்க சார்பாக முடிவெடுக்கின்ற வேளையிலே அந்த தகப்பன் ஒரு அநீதியை செய்ததாகவே அதனுடைய அர்த்தம். ஆகவே இந்த அநீதியை செய்த இந்த தகப்பன் அவர் பரிசுத்தமானவர் என்கிறது அவருடைய தனிப்பட்ட வகையில் இருக்கின்ற கேள்வி. ஆகவே அதே போல இங்கு எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் தேவனுடைய அன்பை உடையவர்களாகவும் அன்புள்ளவராகவும் தேவன் இருக்கின்றார். அதே வேளையிலே அவர் நீதி செய்கின்றவராகவும் இருக்கின்றபடியாலே இந்த ரெண்டும் அது சமனான சரியான வகையிலே செய்யப்படுகின்ற வேளையிலேதான் அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக நாங்கள் அவரை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தேவனுடைய தேவன் பரிபூரண பரிசுத்தமுள்ள தேவன். அவருடைய இரக்கமானது எங்கள் மேலே இருக்கின்றது. அவர் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மேலே அந்த கோபத்தை செலுத்தினவராய் அந்த நீதியை அவர் செய்தவராக இருக்கின்றார். அதே வேளையிலே அவர் பரிசுத்தராக இருந்து அந்த இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தின் ஊடாக எங்களை அவர் சுத்திகரிக்கின்ற தேவனாக இருக்கின்றபடியாலே அருமையானவர்களே, இந்த பரிசுத்தமாகுதலிலே நாங்கள் தேவனுடைய இரக்கத்தை காண்கின்றவர்களாக இருக்கின்றோம். என்னுடைய உங்களுடைய வாழ்விலே தேவன் பரிசுத்தத்திற்கென்று எங்களை அழைத்து எங்களை பரிசுத்தமாகும்படி அவர் எங்களை வற்புறுத்தி நாங்கள் பரிசுத்தத்திலே வாழுவதற்கு அவர் எங்களை வழிநடத்துகின்றதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு ஊடகம் அவருடைய சுற்றிப்பு. பிள்ளைகளை பெற்றார்கள் தண்டிக்கின்றதற்கு உடைய அர்த்தம் என்னவென்றால் அங்கே தண்டிப்பதன் ஊடாக பிள்ளைகள் சரியான முறையிலே வர வேண்டும் என்பதற்காகவே பெற்றார்கள் தண்டிக்கின்றனர். ஒருபொழுதும் பெற்றார்கள் தங்களுடைய பிள்ளைகளிலே கோபத்தோடு எரிச்சலோடு பழி வாங்குகின்ற சிந்தனையோடு தங்களுடைய பிள்ளைகளை தண்டிக்கின்றவர்கள் அல்ல. அப்படி தண்டித்தால் அவர்கள் உண்மையான பெற்றார்களே இல்லை. ஆகவே அதே போல அருமையானவர்களே, ஆண்டவராகிய தேவன் கேட்கின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் மாம்சத்திலே இருக்கின்றவர்களே பிள்ளைகளை சுற்றிக்கின்ற வேளையிலே நான் உங்களை சுற்றிக்காமல் விடுவேனோ? அவை இதற்கு முன்பதான கேள்வி என்ன, இங்கே கீழ்ப்படியாமையும் பின்வாங்கி போதலையும் தேவன் தண்டியாமல் விடுவாரோ? இல்லை, அவர் தண்டிப்பார். ஏனென்று சொன்னால் அவர் இரக்கம் உள்ள தேவனும் அவர் நீதியுள்ள தேவனும் மட்டுமல்ல, அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருந்து எங்களை பரிசுத்தத்தின் வழியிலே நடத்துவதற்காக அவர் எங்களை சுற்றிக்கின்றவராக இருக்கின்றார். அருமையானவர்களை, நாங்கள் சிற்சித்து முடிந்த பின்பதாக நாங்கள் ஒருவரும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறது சரியான குறை. நான் அடிக்கடியாக கூறுகின்ற காரியம், பெற்றார்கள் கூட பிள்ளைகளை சிற்சித்த வேளையிலே அந்த பிள்ளைகள் எப்பவாவது போய் தங்களுடைய பெற்றாருக்கு நன்றியாக இருந்திருக்கின்றீர்களா? அல்லது மூஞ்சியை நீட்டிக்கொண்டு போய் ஒரு மூலையிலே இருக்கின்றீர்களா? இது பாருங்கள், சிறு வயதிலிருந்து சிற்சிப்பு என்பது எங்களுக்கு பிடிக்காததொன்று. நாங்கள் என்ன செய்தாலும் உங்களை ஒன்றுமே ஒருவரும் கேட்கலாம். பாவங்கள் செய்ய செய்ய பிள்ளைகளை விட விட அங்கு பெற்றார்கள் எங்களை தூக்கி பிடித்தால் எங்களுக்கு கதை மாதிரி சந்தோஷம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. கடைசியிலே அது முட்டி மோதி பெரியதான ஒரு விளைவு வருகின்ற வேளையிலே தான் அது தெரியும். அப்படி அதே போலதான் தேவன் இன்று கொடுக்கின்ற காரியம் என்னவென்றால், தேவன் இங்கே கீழ்ப்படியாமையினையும் இங்கு பின்வாங்கி போதலையும் தண்டியாமல் விடுவாரோ? அவர் நிச்சயமாக தண்டிப்பார். அவர் தண்டிக்கின்றார் என்பதற்காக அவரிடத்திலே இரக்கம் இல்லை என்பது அல்லது நீதி இல்லை என்பது பரிசுத்தம் இல்லை என்பது அதனுடைய பொருள் அல்ல. மாறாக தேவன் எங்களை தண்டிக்கின்ற வேளையிலே அவருடைய அந்த இரக்கத்தை, அவருடைய அந்த அன்பை, அவருடைய அந்த பரிசுத்தத்தை, நீதியை நானும் நீங்களும் காணுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மெய்யான கிறிஸ்தவ நேர்மையானவர்களே, தேவனுடைய சுற்றியை அவன் அற்பமாக ஒரு பொழுதும் எண்ண மாட்டான். தேவனுடைய சுற்றியானது சுற்றிக்கப்படுகின்ற வேளையிலே அவன் தேவனுக்கு எவ்வளத்திற்கு நன்றியுள்ளவனாக அவன் இருக்கின்றவனாக இருக்க வேண்டும். ஆகவே இங்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சுற்றிக்கின்ற வேளையிலே நாங்கள் பின்வாங்கி போகின்றவர்களாக அல்லாமல் அவருடைய இரக்கத்தை, அவருடைய நீதியை, அவருடைய பரிசுத்தத்தை நானும் நீங்களும் கண்டுகொண்டு உணர்ந்து தேவன் எங்களை சிருஷ்டிக்கின்றார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தேவன் உடைய பிள்ளைகள் நாங்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, சிறிய வயதிலிருந்து பெரிய வயதுகள் வரையும் தண்டனையும் சிருஷ்டிப்பும் எங்களுக்கு விரும்பப்படாத ஒன்று. ஆனால் தேவன் சொல்கின்றார், என்னுடைய பிள்ளையை நான் சிருஷ்டிப்பேன், ஆனால் அந்த பிள்ளை என்னுடைய சொல்லுக்கு அது செவி சாய்க்கின்றதாக இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் இல்லாதவர்கள் தேவனுடைய சிருஷ்டிப்பு அவர்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் அது கொடுக்க மாட்டார். ஆவே இந்த சிருஷ்டிப்பை அருமையானவர்களை நாங்கள் எங்களுடைய வாயினாலே மட்டுமல்ல எங்களுடைய இருதயத்திலே அனுதின வாழ்விலே நாங்கள் உணர்கின்றவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய இந்த சிருஷ்டி அது எனக்கு தேவன் தர வேண்டியது ஒன்றே. நான் இந்த சிருஷ்டிக்கு பாத்திரமான நான். தேவரீர், நீர் என் மீது இரக்கம் கொண்டு என்னை சிருஷ்டித்ததற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் நான் உம்முடைய பாதையிலே நான் நடப்பதற்கு நீர் காட்டிய இந்த வழியை நான் ஒரு பொழுதும் மறவாமல் இருப்பதற்கு நீர் அனுதினமும் அடிக்கடி என்னை என்ன செய்யும்? சிருஷ்டியும். அருமையாவர்களே, எங்களுடைய தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்விலே நீங்கள் யார் தேவன் என்னை சிருஷ்டிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றவர்களாக இருக்கின்றீர்கள்? எங்கள் ஒருவருக்கும் சிருஷ்டிப்பு பிடிக்காது. எங்களுடைய நடைமுறை வாழ்விலே சிறியதான ஒரு அசௌகரியம் வந்தால் உடனடியாக எங்களுடைய முக நாடி எல்லாம் வேறுபட்டு விடும். ஆனால் வேதம் சொல்கின்றது, தேவனுடைய சிருஷ்டிப்பு சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஒரு இன்பத்தை, ஒரு ருசியை அவருடைய பிள்ளைகள் மட்டுமே அதை உணர்வார். ஆகவே அருமையானவர்களே, தேவன் அவர் நீதி உள்ளவராய் அந்த உன்னதமான நித்திய ஜீவனுக்கு அவர் வழிநடத்துகின்ற தன்னுடைய பிள்ளைகள் அவர் அனைவருக்கும் அவர் இரக்கம் உள்ளவராயிருந்து அவர் தன்னுடைய பிள்ளைகளை பின்வாங்கி போகின்றவர்களையும் கீழ்ப்படியாமல் இருக்கின்றவர்களையும் தேவன் நிச்சயமாக தண்டிக்கின்றவராக இருப்பார். அந்த தண்டனையானது அவர்களுக்கு தேவன் அண்டையிலே வழிநடத்துவதற்கு ஏற்ற தண்டனையாகவே இருக்கும். இல்லை என்றால் அருமையானவர்களே, அது தேவனுடைய தண்டனையானது அவர்களை நித்திய நரகத்திற்கு தள்ளுகின்றதாகவே இருக்கும். நாங்கள் தொடர்ச்சியாக கீழ்ப்படியாமல் நாங்கள் துணிகரமாக பாவங்களை செய்து கொண்டிருந்தால் ரோமர் முதலாம் அதிகாரத்திலே தேவன் சொல்கிறது போல நான் அவர்களுடைய இருதயங்களுக்குள்ளே அசுத்தங்களையும் அசிங்கங்களையும் நான் அனுப்பி அவர்களை மாறுபாடானவர்களாக நான் ஏற்படுத்துவேன். தேவன் கொடுக்கின்ற தண்டனை அவர் பாவத்திற்கு பாவத்தினாலே தண்டனையை கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அவிசுவாசிகள், ஆனால் விசுவாசிகளுக்கு தேவன் இந்த தண்டனையை தன்னுடைய சிச்சையினாலே கொடுத்து தன்னுடைய இரக்கத்தை அவர்கள் உணரப்பண்ணி தன்னுடைய நீதியை அவர்கள் அங்கு காணப்பட்டு அவருடைய பரிசுத்தத்தை அங்கே காண்கின்றவர்களாக இருக்கிறார். அருமையாளர்கள், நாங்கள் தேவனுடைய குணாதிசயங்களை நாங்கள் பார்க்கின்ற போலிலே எல்லா குணாதிசயங்களையும் நாங்கள் ஒன்றாக சேர்த்து பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இங்கு ஒரு குணாதிசயத்தை மட்டும் எடுத்து வைத்து பார்க்கின்றது அல்ல. நாங்கள் அதே போல மனிதர்களுடைய வாழ்விலே கூட நாங்கள் ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. அந்த மனுஷனை பற்றி அவருடைய முழு வாழ்க்கையையும் செய்த காரியங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து நாங்கள் சில முடிவுகள் எடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் திடீரென்று ஒற்று விஷயத்தை வைத்து நாங்கள் ஒருவரை நாங்கள் மட்டுக்கட்டி விடுகின்றோம். அது அல்ல மெய்யான ஒரு வாழ்வு. ஏனால் அதுதான் என்ன செய்கின்றது, அந்த சுபாவம்தான் தேவனை கூட அப்படி பார்க்க பண்ணுகின்றது. ஓ, அவர் அன்புள்ளவர் என்று சொன்னாரே ஆனால் தண்டிக்கின்றாரே. இல்லை, அவருடைய சகல குணாதிசயங்களையும் சகல சந்தர்ப்பங்களையும் அந்த பின்னணிகளையும் பார்த்து நாங்கள் அதை புரிந்து கொள்ளுகின்ற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் எப்பொழுதும் இரக்கமுள்ளவராகவே அவர் இருக்கின்றார். அவருடைய இரக்கங்கள் அருமையானவர்களது நித்தியத்திற்கும் அது இரக்கம் உள்ளதாக இருக்கின்றதே தவிர அது எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் தொடர்ந்து இரக்கம் செய்கின்றபடியாலே அவர் எங்களுடைய பாவங்களை தண்டிக்கிறதுனாலும் அவர் பின்னாங்கி போனவர்களை அவர் சிருஷ்டிக்கின்றதினாலும் அவர் இரக்கமற்றவராக அல்ல, அவர் எப்பொழுதும் இரக்கம் உள்ளவராகவே இருக்கின்றவர். இரக்கம் உள்ளவராகவே அவர் இருந்தார், அவர் இரக்கம் உள்ளவராகவே அவர் இருப்பார் என்பதை நாங்கள் உறுதியாக விசுவாசித்து தேவன் தாமே இந்த இரக்கங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் உணரும்படி அவர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுதலாக இருக்கின்றது. ஆமென்.